விவிலிய தேடல் புதுமைகள் தண்ணீர் திராட்சை ரசமாக பகுதி இரண்டு.
எனது அருமை அன்புள்ளங்களே, கானா திருமணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய புதுமை புனித யோவான் நற்செய்தியில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ள பொருள்சரிந்த புதுமை. இந்த புதுமையில் நம் தேடல் பயணத்தை சென்ற வாரம் ஆரம்பித்தோம். இந்த புதுமையின் அறிமுக வரிகளை மீண்டும் ஒருமுறை கேட்போம்.
யோவான் நற்செய்தி பிரிவு இரண்டு. மூன்றாம் நாள் கலீலியாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார்.
அன்பு இதயங்களே, பொதுவாக எந்த ஒரு கதையிலோ வரலாற்றிலோ ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தும் வேளையில் அவரை பற்றிய பல விவரங்கள் வழங்கப்படும். இயேசுவின் வாழ்வில் மிக முக்கிய பங்காற்றிய மரியாவை புனித யோவான் தன் நற்செய்தியில் முதன்முதலாக அறிமுகம் செய்யும் போது, இயேசுவின் தாயும் அங்கிருந்தார் என்ற மூன்றே சொற்களில் அந்த அறிமுகத்தை செய்கின்றார். அந்த தாயின் பெயரையும் அவர் பதிவு செய்யாமல் இயேசுவின் தாய் என்ற அடைமொழியை மட்டுமே பயன்படுத்தியுள்ளார். அன்பு நெஞ்சங்களே, கத்தோலிக்க பாரம்பரியத்தில் மரியாவின் கன்னிமை தாய்மை என்ற இரு அம்சங்கள் கொண்டாடப்படுகின்றன. இவற்றில் மரியாவின் கன்னிமையை சுட்டிக்காட்டும் நிகழ்வுகளை நற்செய்தியாளர்கள் மத்தேயுவும் லூக்காவும் கூறியுள்ளனர். மரியாவின் தாய்மையை வெளிப்படுத்தும் நிகழ்வுகளை யோவான் நற்செய்தி குறிப்பிட்டுள்ளது. 20 பிரிவுகளையும் பிற்சேர்க்கையான 21 பிரிவையும் கொண்ட யோவான் நற்செய்தியில் இரண்டு நிகழ்வுகளில் மட்டுமே இயேசுவின் தாய் இடம்பெறுகின்றார். ஒன்று கானா திருமணம், மற்றொன்று கல்வாரி மலை நிகழ்வுகள்.
அன்பு நெஞ்சங்களே, கானா திருமணத்தில் இயேசு தன் பணிவாழ்வை ஆரம்பிக்கும் வகையில் முதல் அருண் அடையாளத்தை நிறைவேற்றிய வேளையில் இயேசுவின் தாய் அங்கு இருந்தார். அது மட்டுமல்ல, அந்த அரும் அடையாளத்தை இயேசு செய்வதற்கு அவரே தூண்டுதலாகவும் இருந்தார். அதே வண்ணம் தன் பணிவாழ்வின் இறுதியில் கல்வாரி மலை மீது சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருந்த போது சிலுவை அருகில் இயேசுவின் தாய் நின்று கொண்டிருந்தார். அன்புள்ளங்களே, அன்னை மரியாவின் பிரசன்னம் அற்புதங்கள் நடைபெற தூண்டுதலாகவும் துன்ப வேளைகளில் ஆறுதல் தரும் அருமருந்தாகவும் உள்ளது என்பதை இவ்விரு நிகழ்வுகள் வழியே நற்செய்தியாளர் யோவான் நமக்கு உணர்த்துகின்றார். 20 நூற்றாண்டுகளாக உலகெங்கும் மரியன்னையின் பரிந்துரையால் அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளன, ஆறுதல் கிடைத்துள்ளது என்பதற்கு பல கோடி பக்தர்களே சான்றுகள்.
மரியே மாதரின் அரசியே தாயே, நிம்மதி நாடி உன் பதம் பணிந்தேன். மரியே மாதரின் அரசியே தாயே, நிம்மதி நாடி உன் பதம் பணிந்தேன்.
அன்பு இதயங்களே, கானா திருமண விழாவுக்கு திரும்புவோம். அங்கு இயேசுவின் தாயும் இருந்தார் என்று எளிய சொற்களில் கூறப்பட்டிருப்பது மரியாவின் சிறப்பானதொரு குணநலனை நமக்குள் ஆழ பதிக்கின்றது. எங்கெல்லாம் தன் உதவி தேவை என்று அன்னை மரியா உணர்கின்றாரோ அங்கெல்லாம் எவ்வித அழைப்பும் இல்லாமல் சென்று அவர்களோடு தங்கி உதவி செய்வது அன்னை மரியாவின் தனிப்பட்ட குணம். தான் இறைவனின் தாயாகப் போகிறோம் என்ற உன்னத செய்தியை வானத்தூதர் வழியே கேள்விப்படுகின்றார் இளம்பெண் மரியா. அந்த செய்தியை வழங்கிய வானத்தூதர் கப்ரியேல் மற்றொரு செய்தியையும் பின்குறிப்பாக இணைக்கின்றார். அதுதான், மரியாவின் உறவினரான எலிசபெத்து தன் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கின்றார் என்ற செய்தி. தான் இறைவனின் தாயாகப் போகும் செய்தியை விட இந்த செய்தி மரியாவுக்கு முக்கியத்துவம் நிறைந்ததாக மாறுகின்றது. எனவே மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் என்று நற்செய்தியாளர் லூக்கா முதல் பிரிவில் கூறியுள்ளார். அதேபோல் கானாவில் திருமணம் ஒன்று நிகழப்போகின்றது என்பதை அறிந்ததும் திருமண வீட்டாரின் பல தேவைகளை நிறைவு செய்வதற்காக திருமணத்திற்கு முன்னரே இயேசுவின் தாய் அங்கு சென்றுவிட்டார் என்பதை கூறவே, இயேசுவின் தாயும் அங்கிருந்தார் என்ற எளிய சொற்களில் புனித யோவான் அன்னை மரியாவை அறிமுகப்படுத்தியுள்ளார்.
நற்செய்தியாளர் யோவான் தரும் அடுத்த குறிப்பு இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் என்பது. இந்த குறிப்பு இயேசுவின் குணநலன்களை குறித்து ஒரு சில பாடங்களை சொல்லித் தருகின்றது. இயேசுவுடன் வாழ்வது சலிப்பூட்டும் கடும் தவ வாழ்வு அல்ல, மாறாக சாதாரண எளிய மனித மகிழ்வுகளை முழுமையாக தரக்கூடிய ஒரு வாழ்வு என்பது நாம் கற்றுக்கொள்ளும் முதல் பாடம். இயேசு மகிழ்வுக்கு முட்டுக்கட்டை போடும் முனிவர் அல்ல, மாறாக மனித மகிழ்வை இரட்டிப்பாக்கும் கலையை அறிந்தவர் என்பதாலேயே திருமண விழாவிற்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார் என்பதை புரிந்து கொள்ளலாம்.
எனது அருமை அன்புள்ளங்களே, திருமண விழாவுக்கு ஒருவரை அழைப்பதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும். நெருங்கிய உறவுகள், நண்பர்கள் ஆகியோர் திருமணத்திற்கு அழைக்கப்படும் முதல் குழுவில் இருப்பர். அடுத்ததாக ஊரில் முக்கியமானவர்கள் சிலர் அழைப்பு பெறலாம். யோவான் நற்செய்தியை பொறுத்தவரை இயேசுவும் அவருடன் இருந்தோரும் அதுவரை எவ்வகையிலும் புகழ் பெற்றவர்கள் அல்ல. எனவே அவர்கள் திருமண வீட்டாருக்கு நெருக்கமானவர்கள் என்பதே அவர்கள் அழைப்பு பெற்றதற்கு காரணம் என்பதை புனித யோவான் சொல்லாமல் சொல்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, நட்பு உறவு என்பனவற்றை இயேசு பெரிதும் மதித்ததால் அவர் அந்த அழைப்பை ஏற்று திருமணத்தில் கலந்து கொண்டார்.
அன்பு நெஞ்சங்களே, யூத திருமணங்கள் ஒரு நாளில் ஒரு சில மணி நேரங்களில் முடிந்துவிடும் சடங்கு அல்ல. அது பொதுவாக ஒரு வாரம் நீடிக்கும் உறவுகளின் திருவிழா. எனவே இயேசுவும் சீடர்களும் 7 நாட்கள் கானாவில் தங்கி அந்த உறவு திருவிழாவில் மகிழ்ந்திருந்தனர் என்பதை உணரும்போது மனித உறவுகளுக்கு இயேசு தனியொரு இடத்தை தந்தார் என்பதை புரிந்து கொள்கின்றோம். அன்புள்ளங்களே, ஒரு திருமண விழாவில் இயேசுதன் முதல் அரும் அடையாளத்தை செய்தார். இயேசுதன் புதுமைகள் வழியே சுய விளம்பரத்தை தேடிய மனிதர் என்றால், எருசலேம் கோவிலில் மக்கள் கூடியிருந்த வேளையில் தன் முதல் புதுமையை செய்திருக்கலாம். அத்தகைய ஒரு வாய்ப்பை அலகை அவருக்கு உருவாக்கி தந்தது. எருசலேம் கோவில் கோபுரத்திலிருந்து இயேசு குதித்தால் அவரை கடவுளின் தூதர்கள் தாங்கி நிற்பர், அதை காணும் மக்கள் மலைத்து நிற்பர் என்ற விளம்பரச் சோதனையை அலகை இயேசுவுக்கு தந்தது. அத்தகைய விளம்பரச் சோதனையை விரட்டியடித்த இயேசு ஓர் எளிய திருமண விழாவில் தன் முதல் புதுமையை செய்தார். அதுவும் பந்தி மேற்பார்வையாளருக்கும் தெரியாத வண்ணம் இயேசு அமைதியாக அப்புதுமையை செய்தார். அன்பு நெஞ்சங்களே, மனிதர்களின் ஒவ்வொரு நாள் வாழ்வில் புதுமைகள் நிகழ்வதையே இயேசு விரும்புகின்றார். அத்தகைய புதுமைகளை அவர் தொடர்ந்து இன்னும் செய்து வருகின்றார் என்பதை கானா திருமண நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகின்றது.
கானா திருமணத்தில் இயேசுவின் தாய், இயேசு மற்றும் சீடர்கள் கலந்து கொண்டனர் என்று கூறும் நற்செய்தியாளர் யோவான் அடுத்து அங்கு ஏற்பட்ட ஒரு குறையை பற்றி பேசுகின்றார். அன்புள்ளங்களே, குறையில்லாத திருமணங்கள் உலகத்தில் எங்கும் இல்லை. திருமணங்களில் பெரும்பாலும் சாப்பாட்டு நேரங்களில்தான் குறைகள் கண்டுபிடிக்கப்படும், பிரச்சினைகள் வெடிக்கும். கானாவிலும் சாப்பாட்டு விடயத்தில்தான் குறை ஏற்பட்டது. யூதர்களின் வைபவங்களில், சிறப்பாக திருமணங்களில், திராட்சை ரசம் தீர்ந்து போவது என்பது பெரிய மான பிரச்சினை. திருமணங்களில் குறைகள் ஏற்படும்போது அவற்றை பகிரங்கப்படுத்தி பெரிதாக்கி வேடிக்கை பார்ப்பவர்கள் உண்டு, பிரச்சினைகளுக்கு விரைவாக தீர்வு காண்பவர்களும் உண்டு. மரியா 2வது வகையை சேர்ந்தவர். குறையை கண்டதும் அதை தீர்க்க நினைக்கின்றார்.
திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார்.
அன்பு இதயங்களே, நற்செய்தியாளர் யோவான் பதிவு செய்துள்ள இந்த இறை வாக்கியத்தில் பொதிந்துள்ள எண்ணங்களை நாம் அடுத்த தேடலில் தொடர்ந்து சிந்திப்போம்.
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.